ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம இன்னைக்கு படித்த ஸ்லோகம் வந்து 4வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். நகி ஜானேன சத்ருஷ்யம் பவித்ரம் மிக வித்யதே தத்ஸ்வயம் யோகசம் சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. மொழிபெயர்ப்பு தெய்வத்தர் அபயச்சரணானந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஞானம் அப்படின்னா அறிவு இல்லையா? ஞானம் என்றால் அறிவு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பௌதிக உலகத்தில், இந்த ஜட உலகத்தில் வந்து நாலேஜ் அறிவு பெறதுக்காக நம்ம நிறைய ஸ்கூலு காலேஜ் இதுக்கெல்லாம் போகிறோம். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம் இல்லையா? இதுதான் அறிவு வளர்க்கறதுக்காக ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம். ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், படிக்கிறோம். ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய அறிவு, அதுக்குனால தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு வித்யாலயான்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் ஸ்கூலுக்கு வந்து வித்யாலயா, வித்யா அப்படின்னா அறிவு, ஆலயம்னா அறிவு கொடுக்கக்கூடிய இடம். ஸோ வித்யாலயா. ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம் ஜட உலகத்தில் வந்து நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மருத்துவ காலேஜ், அதாவது மெடிக்கல் காலேஜ், என்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய அறிவு பெறக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள்லாம் இருக்குது. ஸோ வித்யா, ஸோ வித்யானா அறிவு. ஸோ ஜட உலகத்தில் பெறக்கூடிய அறிவு வந்து பௌத்திக அறிவு, இந்த உடல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொறியாளர் என்ஜினியர் ஆகணும்னா என்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறோம், அதுக்குண்டான அறிவு அங்கே நமக்கு கிடைக்குது. விஞ்ஞானத்துக்குண்டான அறிவு அந்த காலேஜில் கிடைக்குது. அப்புறம் மருத்துவம் படிக்கிறாங்க, அதுக்குண்டான அறிவு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். அந்த நாலேஜ், அந்த அறிவு வளர்த்து கொள்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட துறையில் போய் நம்ம படிக்கிறோம். இந்த துறைகள் எல்லாமே வந்துட்டு உடல் சார்ந்த அறிவு கொடுக்கக்கூடியது. இந்த உடலை வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறது, அப்புறம் நம்ம ஆகாரம், ஆகாரித்திரா பயமைத்து நம்ச உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்கிறது, தற்காத்து கொள்வது இல்லையா? இதுக்காக வந்து நம்ம வந்து குழந்தையிலேருந்து படிக்கிறோம், அதுக்கப்புறம் பெரிய படிப்பு படிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து இதை பக்குவமாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணுங்கிறதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்துலையும் யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்கிறோம், கரெக்ட்? ஸோ அப்படி படித்து அந்த பெறக்கூடிய அறிவு வந்து அது ஜட அறிவு தான், பௌத்திக அறிவு தான். ஆனால் பகவத்கீதை கொடுக்கக்கூடிய அறிவு வந்து உன்னதமான அறிவு. அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு வந்து சில பிரபுபாடு வந்து உன்னதமான அறிவு தலைப்பு கொடுத்துருக்காரு, டிரான்ஸெண்டல் நாலேஜ், தெய்வீகமான அறிவு. ஸோ பகவத்கீதையிலேருந்து பெறக்கூடிய அறிவு வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையுடைய இறுதி லட்சியத்தை போதிக்கூடியது இல்லையா? போன உபன்யாசத்தில் பேசிட்டு இருந்தோம் ஸ்ரேயாஸ் அண்ட் பிரேயாஸ். பிரேயாஸ்னா தற்காலிகமான லட்சியம், ஸ்ரேயாஸ்னா வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம். ஸோ ஜட உலகத்தில் நமக்கு பெறக்கூடிய அறிவு எல்லாமே தற்காலிகமான லட்சியத்தை அடையிறதுக்காக, ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கோ, இல்லை பொறியாளராக என்ஜினியர் ஆகிறதுக்கோ, இல்லை ஒரு அட்வொகேட், ஒரு லாயர், ஒரு வக்கீல் ஆகிறதுக்கோ, வழக்கறிஞர் ஆகிறதுக்கோ, அதுக்குண்டான துறையில் போய் நம்ம படிக்கிறோம். லா காலேஜில் போய் படிக்கிறோம், மெடிக்கல் காலேஜில் படிக்கிறோம், என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறோம். ஸோ இப்படி பெறக்கூடிய அறிவு வந்துட்டு இந்த உடலுக்காக தற்காலிகமாக நம்ம இந்த உடலில் செயல்படுறதுக்காக பெறக்கூடிய அறிவு. ஸோ இது வந்து பிரேயாஸ். ஸ்ரேயா அப்படின்னா வாழ்க்கையோட இறுதி லட்சியம், அந்த வாழ்க்கையோட இறுதி லட்சியத்தை அடையக்கூடியதுக்கு உண்டான கொடுக்கூடிய அறிவு தான் உன்னதமான அறிவு, டிரான்ஸெண்டல் நாலேஜ், தெய்வீகமான அறிவு. ஸோ இந்த பகவத்கீதை வந்து நமக்கு கொடுக்கூடியது தெய்வீகமான அறிவு. அதனால தான் பகவத்கீதையில் வந்துட்டு பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், ராஜவித்ய ராஜகுகியம் பவித்ரம் மித உத்தமம். ராஜவித்யா, இந்த பகவத்கீதை வந்து அறிவின் அரசன், எல்லா அறிவுக்கும் கிங் ஆஃப் நாலேஜ் ராஜவித்யா. சில பிரபுபார் வந்து ராஜவித்யாங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், சின்ன புத்தகம். பிரபுபார் சின்ன சின்ன புத்தகங்கள் வாசிக்கிறோம் இல்லையா, அதில் ராஜவித்யா அறிவின் அரசன். ஸோ பகவத்கீதை வந்து அறிவின் அரசன், ராஜவித்ய ராஜகுக்யம், மிக மிக ரகசியமானதும் கூட. பகவத்கீதை புஸ்தகமாக இருக்குது, யார் வேணால் திறந்து படிக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் புரியறதில்ல இல்லையா? பகவத்கீதையை நிறைய பேர் வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க, பகவத்கீதையை படித்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? நம்ம புத்தக விநியோகத்துக்கு போகும்போது நிறைய பேர் நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் பகவத்கீதை இருக்கான எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பகவத்கீதையை படித்தா புரியல. புஸ்தகம் இருக்குது, புஸ்தகம் வந்து திறந்தால் யாருன்னா படிக்கலாம், ஆனால் ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன்னா பகவத்கீதைக்கு வந்து நிறைய பேர் விளக்க உரை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த விளக்க உரைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே குழப்பத்தில் உள்ளவன மேலும் குழப்பம் ஆக்கிடும் இல்லையா? பகவத்கீதையை வந்துட்டு நிறைய பேர் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆச்சாரியனுடைய விளக்க உரை, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியனுடைய விளக்க உரையை படித்தோன்னா பகவத்கீதை நமக்கு புரியும். ஆச்சாரியம் இல்லாதவங்க, சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க யார் வேணாலும் பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. கவிஞர்கள், புலவர்கள், பண்டிதர்கள் யாரெல்லாமோ பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. அது அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. அதனால நமக்கு குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருக்கோம், அவங்களுடைய விளக்கத்தை வாங்கி படிக்கும்போது இன்னும் எச்சா நம்ம குழப்பத்தில் நமக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம பக்தர்கள் எழுதிய விளக்க உரை படிக்கணும், பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியன் எழுதிய விளக்க உரை. அதனால தான் பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மை உருவில், பகவத்கீதை உண்மை உருவில். பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்க எழுதியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்பது என்ன பகவத்கீதை உண்மை உருவில், ஏன்னா பகவத்கீதா வந்து சில பிரபுபாதர் வந்துட்டு தன் சொந்த கருத்து எதுவுமே சொல்லாமல் ஆச்சாரியன் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய முந்தைய ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதை உள்ளபடி சொல்லியிருக்காரு. அதனால தான் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியன் எழுதின பகவத்கீதையை வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறம் பக்தருடைய சங்கம், பக்தருடைய சங்கத்திலேருந்து படித்தா தான் நமக்கு பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது மிக மிக ரகசியமான அறிவு. யாரால் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த 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 யோக முறை யாரால் புரிஞ்சிக்க முடியும். கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், யாராலும் இந்த யோக முறையை புரிஞ்சிக்க முடியும். சயவாயம் மயா தேக்தியா யோக புரோக்த புராதனா, இந்த இந்த யோகம் வந்து பகவத்கீதையை ரொம்ப ரொம்ப பழமையானது. யாரால் புரிஞ்சிக்க முடியும்? பக்தோசி மே சகா சேதி, நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ பகவத்கீதையை புரிந்து கொள்ளணும், பகவத்கீதை படித்தா நமக்கு புரியணும், அதுக்கு என்ன தகுதி வேணும்? நம்ம கிருஷ்ணருடைய பக்தர்களை அணுகணும், பக்தருடைய சங்கத்திலேருந்து நம்ம பக்தர் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால பகவத்கீதையை புரிஞ்சு முடியும். ஏன்னா இது ராஜகுக்யம், மிக மிக ரகசியமானது, பவித்திரம், மிக மிக தூய்மையானது. ஸோ இந்த பகவத்கீதையை கொடுக்கக்கூடிய அறிவு வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கு. கிருஷ்ணா வந்து பகவான் வந்து நமக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எப்படி நம்ம அடையிறது, எப்படி அவரை நம்ம அடையிறது, எப்படி அவர் மேலே அன்பு செய்யறது, எப்படி வந்து நம்ம பக்தி பண்ணுறது அப்படிங்கிறதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் போதிக்கிறார். ஸோ அந்த பகவத்கீதை வந்து சாதாரண ஜடக்கல்வி மாதிரி இல்லை, நம்ம பௌதிக உலகத்தில் படிக்கிறோம் இல்லையா அந்த கல்வி மாதிரி இல்லை. இது வந்து அறிவின் அரசன், ராஜ வித்யா ராஜகுக்யம் பவித்திரம் இதம் உத்தமம், மிக மிக தெய்வீகமானது. ஸோ அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரே வழி தான், என்ன பண்ணணும், பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தர்கள் எழுதிய விளக்கு வரையை படிக்கணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், ஆச்சாரியர் எழுதிய விளக்கு வரையை படிக்கணும். அதனால தான் சில பிரபுபாதர் வந்து அவருடைய புத்தகங்களை வந்து உலகம் முழுவதும் விநியோகம் பண்ண சொன்னார். ஸோ பிரபுபாதருக்கு மிக பிடித்த சேவை வந்து அவருடைய புத்தக விநியோகம் செய்கிறது. இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து பிரபுபாடு புத்தக விநியோகம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் உலகம் முழுவதும் விநியோகம். அப்போ பிரபுபாடி புஸ்தகங்கள் வந்து எல்லோரும் கைக்கு போய் சேருது, அதை படிக்கும்போது எல்லாருக்கும் பகவத்கீதை எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து இன்னும் ஆன்மீக முன்னேற்றம் வரும்போது அவங்க இஸ்கான் கோயிலுக்கு வராங்க, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயிலில் வந்து அதில் அதில் அட்ரஸ் எல்லாம் இருக்கும், விளக்க அந்த பகவத்கீதை வந்து பின்னாடி இஸ்கானுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, முகவரிகள்லாம். இப்போ அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த பக்தருடைய தொடர்பு கொண்டு இன்னும் ரொம்ப எளிமையாக பக்தி தொண்டு புரிஞ்சிக்கிறதுக்கு பிரபுபார் வந்து இந்த உலகமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான வீடு இஸ்கான் அமைச்சிருக்கார். இந்த உலகத்தில் அனைவரும் வந்து கிருஷ்ணருடைய கருணை பெறலாம், இஸ்கானில் வந்தால் பகவானுடைய கருணை கிடைக்கும், பக்தருடைய சங்கம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்குது இல்லையா, பிரசாதே சர்வ துக்கானாம், பிரசாதம் வந்து எல்லா விதமான கிருஷ்ணருடைய கருணையை வந்து எல்லா விதமான துக்கங்களையும் போக்கிடும், ரொம்ப சந்தோஷம் அமைதி, எப்பவும் அமைதி நிலவும், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த பகவத்கீதை வந்துட்டு அறிவின் அரசன். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகம் சுகமுகா திரவ சம்யுதம் பிவத பாகவதம் ரசமாலயம். இந்த பகவத்கீதை பாகவதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தெய்வீகமான அறிவு கொடுக்கக்கூடியது. பாகவதம் நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்யுதம், எல்லா வேதங்களுடைய சாரம், எல்லா வேதங்களையும் எடுத்து அதோடைய சாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இல்லை எல்லா பழங்களையும் எடுத்து அது ஒரு ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் வந்து பால் கலந்து தேன் கலந்து அப்புறம் வெல்லம் கலந்து இப்படி பழச்சாறு கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக பருகிறோம், அதில் ஐஸ்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா வேதங்களுடைய சாரம் வந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம். நிகம கல்பதோரு கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்யுதம். அப்போ சுகதேவ் கோசாமி மாதிரி மிக உன்னதமான தூய்மையான வைஷ்ணவர், மிக உன்னதமான பக்தருடைய வாயிலிருந்து வந்தனா அது மிக அமிர்தம் போல சுவைக்கும். விவத விவத பாகவதம் ரசமாலயம், பாகவதம் வந்து எல்லா எசன்ஸ், எல்லா வேதங்களுடைய சாரம். அப்போ பகவத்கீதை பாகவதம் வந்துட்டு மிக மிக ரகசியமானது, அதே சமயம் எல்லா அறிவின் அரசனும் கூட மிக மிக தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மையானது, பவித்திரம் மிக மிக தூய்மையானது. அப்போ பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பண்ணும்போது நம்ம ரொம்ப சுலபமாக இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ பக்தருடைய சங்கத்தில் ஒரு என்ன பண்ணுறோம், நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நமக்கு பக்தி தொண்டில் முன்னேற்றம் வருது இல்லையா. பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னது யாருக்கு தெரியும், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய அர்த்தம், ஆ ஓ ராதா ஓ கிருஷ்ணா, ஹே ராதே ஹே கிருஷ்ணா, என்னை எப்போ உங்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுத்துங்க, உங்கள் சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ நம்ம நாமம் ஜெபிக்க ஜெபிக்க பக்தருடைய சங்கத்திலிருந்து வந்து பக்தி தொண்டு செய்யும் போது பகவான் நாமத்தை சொல்லி நமக்கு சேவை அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சேவை அதிகமாக கிடைக்கும் போது கிருஷ்ணா வந்து தன்னை வெளிப்படுத்துவார். நிறைய சேவை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானுக்கு நாமம் சொல்லும்போது பகவான்கிட்ட சேவை கேட்குறோம். நாம பகவான் வந்து நம்ம நாமம் சொல்ல சொல்ல நம்ம ரொம்ப சிரத்தையோட கவனமாக பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, பக்தி தொண்டு பக்தி சேவை நிறைய கிடைக்குது. ஸோ பக்தி சேவை நிறைய பண்ணும்பொழுது நமக்கு கிருஷ்ணாவுடைய அன்பு, கிருஷ்ணா மேலே அன்பு ஏற்படுது, பக்தி தொண்டில் முன்னேற்றம் ஏற்படுது, பக்தருடைய சங்கம் அதிகமாக கிடைக்குது, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயோஜிதக, பக்தி யோகா, பக்தி யோகம் என்ன கொடுக்குது, என்ன பிரயோஜனம் பக்தி யோகம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, இஸ்கானுக்கு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன தருவாங்க? வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயோஜிதக, பாகவத் ரொம்ப அழகாக சொல்லுது. பகவான் வாசுதேவன் கிருஷ்ணருக்கு வந்து பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்யறதுனால ரெண்டு பிரயோஜனம், எனேதி ஆஷு வைராக்கியம் ஞானம் ஜெத்த அகைது, வைராக்கியம் வைராக்கியமும் ஞானம். ஸோ பக்தர்கள் வந்துட்டு வைராகத்தையும் ஞானத்தையும் தனியாக முயற்சி பண்ண வேண்டியதே இல்லை இல்லையா. நிறைய யோகிகள்லாம் முயற்சி பண்ணுவாங்க, தனி இடத்துல போய் மனதை புலன்களையும் கட்டுப்படுத்தணும் இல்லையா, மனது தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இல்லையா, அந்த மனதை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும். அப்போ யோகிகள் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க, காட்டில் போய் கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அந்த இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரோ யோகிகள் முடிவுகள் நம்மளால் பார்க்க முடியுதா? காடே இல்லை, காடு பூரா அழிச்சிட்டாங்க, மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க, மலைகள்லாம் குறைஞ்சி ரோடு போடுறாங்க, கல் பாறை க்ரஷர்லாம் வச்சுருக்காங்க. இப்போ மரங்கள் காடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி தவம் பண்ணுறதுக்கு யோகிகளும் இப்போ கிடையாது, ரொம்ப குறைவாக தான் இருக்கேன். இமயமலை போனால் ஒரு சில யோகிகள் முனிவர்கள் ரிஷிகளை தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது கலியுகத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், மனதை ஒருநிலைப்படுத்துறது, புலன்களை கட்டுப்படுத்துறதுலாம். ஆனால் முனிவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க, மனதை புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக தனி இடத்துக்கு போவாங்க, காட்டில் போய் கடுமையாக தவம் செய்வாங்க புலன்களை. அது செயற்கையானதா? அதுக்கு ரொம்ப வைராகி இருக்கணும், எந்த இதில் வைராகி இருக்கணும், உறுதியாக இருக்கணும், நான் தவம் செய்யும் போது வேறு எதுவும் சிந்திக்கக்கூடாது, வேறு எதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சாப்பிடாமல் தூங்காமல் மழை வெயில் குளிர் பனி இதெல்லாம் பொறுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு வைராகி இருக்கா என்ன நமக்கு? முதல்ல நம்ம குடும்பத்தை விட்டு போகிறதுக்கே நமக்கு வைராக்கியம் கிடையாது இல்லையா, அந்தளவுக்கு நம்ம வந்து பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கோம். குடும்பம், சமுதாயம், வேலை, வியாபாரம், இப்படி நம்ம பௌதிக வாழ்க்கையில் ரொம்ப கட்டுண்ட நிலையில் இருக்கோம். ஸோ இதை வந்து விட்டு போகிறளவு வைராக்கியம் வந்து எவ்வளோ பேருக்கு இருக்கு? ஸோ கலியுகத்தில் வந்து வைராக்கியம் ரொம்ப கஷ்டம், வைராக்கியமாக பக்தி பண்ணுறது, வைராக்கியமாக காடுகளுக்கெல்லாம் போகிறதெல்லாம். அப்புறம் ஞானம், ஞானம்னு சொல்லும்போது ஏதேதோ குழப்பம் இல்லையா, நம்ம முன்பே பேசின மாதிரி நிறைய தவறான விளக்க உரைகள், போலித்தனமான ஆன்மீகவாதிகள், போலித்தனமான ஆன்மீக இயக்கங்கள், இப்படி போய் அந்த அறிவு கூட தவறான வழியில் ஆன்மீக அறிவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்மீக இயக்கம் இல்லையா, ஆன்மீக இயக்கங்கிற பேரில் நிறைய ஆசிரமங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் போகும்போது என்ன, அவங்க ஜனங்களை தவறாக வழி நடத்திடுறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையான உன்னதமான அறிவு உண்மையான வழியில் கிடைக்கிறது இல்லை. அப்படியே அவங்க பகவத்கீதை பேசினாலும் மாயாவாத தத்துவங்கள், கிருஷ்ணா நாமளும் ஒன்று, பகவத்கீதை படித்தா நம்ம கிருஷ்ணர் ஆயிடலாம், கிருஷ்ணா வந்து நான் இந்த உடல் விட்டால் நம்மளும் கிருஷ்ணா ஒன்றாயிடுவோம், அந்த மாதிரி தவறான வழிகளில் வந்து வழி நடத்திடுறாங்க. ஸோ இப்படி இந்த கலியுகத்தில் வந்துட்டு போலித்தனமான ஆன்மீக இயக்கங்கள், போலித்தனமான ஆன்மீகவாதிகளுடைய வழியில் போயிட்டு நம்மளும் வழி தவறி போயிடுறோம். அப்போ வந்து ரெண்டு விஷயம், இந்த வைராக்கியம் ஞானம், இது வந்துட்டு பகவானுக்கு வெறுமனே பக்தி தொண்டு பண்ணுறதுனாலே கிடச்சிடும். ஸோ அதனால் வேறு எந்த இயக்கத்துலையும் நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை, வேறு இயக்கத்துக்கு அந்த சாமிஜிட்ட போகலாமா இங்கே போகலாமா எதுவும் எந்த குழப்பமும் தேவையில்லை. ஸோ பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பண்ணும்போது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ண இந்த ரெண்டும் தானாகவே வந்துடும், வைராக்கியம். ஏன்னா பக்தர்களோடு இருக்கும்போது நமக்கு வைராக்கியம் வேணும் வரும் இல்லையா, அவங்க காலையில் நேரமாக சேவைக்கு வந்துடுறாங்க நம்மளும் போகணும், அவங்க நாம ஜபிக்கிறாங்க, எல்லா பக்தர்களும் வந்துட்டு கோயிலில் நாம ஜபிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் நாம ஜபிக்கணும், நம்மளும் பகவானுக்கு நிறைய அந்த பக்தர் சேவை பண்ண நம்மளும் நிறைய சேவை பண்ணணும், அவங்க நிறைய புத்தக விநியோகம் நம்மளும் நிறைய புத்தக விநியோகம் பண்ணணும். ஸோ இப்படி அந்த வைராக்கியம் வந்துட்டு பக்தருடைய சங்கத்தில் வரும்போது பக்தர்கள்ட்டிருந்து ஆச்சாரியன்கள் நம்முடைய பிரபுபாதர் ராமானுஜாச்சாரியர் பூர்வாச்சாரியரை பற்றி கேட்கும்போது அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய வைராக்கியத்தெல்லாம் கேட்கும்போது ஸோ இந்த அளவுக்கு பக்தி பண்ணியிருக்காங்களா, மகாபிரபுடைய பக்தர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, மகாபிரபு பக்தியரகன வைராக்கிய பிரதான மகாபிரபுடைய சீடர்கள் பக்தர்கள்லாம் வந்துட்டு அவருடைய சகாக்கள்லாம் எவ்வளோ வைராக்கியமாக வாழ்ந்திருக்காங்க, கோசாமிகள் ரூப கோசாமி ரகுநாதாஸ் கோசாமி சனாதன் கோசாமி இவங்கெல்லாம் எந்தளவுக்கு வைராக்கியமாக வாழ்ந்திருக்காங்க, எந்தளவுக்கு பக்தி பண்ணியிருக்கிறாங்க, எந்தளவுக்கு தன் வாழ்க்கையை தியாகம் செய்து பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சாரியர்கள் மகிமையை கற்றுப்பையை கேட்கும்போது பக்தருடைய சங்கத்தில் வரும்போது நமக்கு வைராக்கியம் கிடைக்கும். தென் பக்தரோடு சேர்ந்து பக்தி தொண்டு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஞானம், கிருஷ்ணா வந்து அந்த அறிவு கொடுத்துறாரு. ரொம்ப அழகாக சொல்றார் கிருஷ்ணா கீதையில் பகவான், தேசாம் சததி யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் என மாபயாந்தி தே தேசாம் சதத யுக்தானாம், எப்போதும் வைராகியத்தோட பக்தி தொண்டு பண்ண, பிரீத்தி பூர்வகம் அன்போட, எப்பவும் அன்போட வைராகியத்தோட பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவான் என்ன செய்யறாங்க, தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் அன்போட, ததாமி புத்தியோகம் தம், அவனுக்கு உண்டான அறிவு நாலேஜ் வந்து கிருஷ்ணாவே கொடுத்துறாரு. ஸோ நாலேஜ் அறிவை தேடி ஒரு பக்தன் இங்கேயும் போக வேண்டாம். இங்கே வந்து ஆச்சாரியன் வந்து பகவத்கீதா பாகவதம் எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப எளிமையாக பக்தி தொண்டு செய்ய கற்றுக் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே நாமம் ஜபிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நமக்கு பக்தியில் முன்னேற்றம் ஏற்படும். பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவான் நாமத்தை சொல்லும்போது நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையும். ஸோ பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையாடிய கிருஷ்ணா வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. கிருஷ்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நமக்கு வெளிப்படுத்த, அவரை பற்றிய முழு அறிவும் கிருஷ்ணா வந்து நமக்கு காமிக்கிறார். குருவோடைய கருணினால, கிருஷ்ணாவுடைய கருணினால், பகவானுடைய கருணினால நம்ம நாலேஜ் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. சில பிரபுபாத் வந்து ரொம்ப அற்புதமாக குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க. சில பிரபுபாத் ஒரு நாள் வந்துட்டு ஒரு போட்டில், போட்மேன் ஒரு படகோட்டி வந்து படகு ஓட்டிட்டு போறா, அதில் ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு பெரிய படித்தவர், ரொம்ப படித்தவர் வந்து அந்த போட்டில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ போட்டு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த படித்தவர் கேட்குறார் அந்த படகோட்டிகிட்ட, நீ வந்து வேதங்கள்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னாரு. இல்லைங்க நான் ஒன்றும் படித்ததில்லை அப்படின்னார். ஐயோ உன் வாழ்க்கையில் பாதி நாள் நீ வீண் பண்ணிட்டியே அப்படின்னார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே கேட்டார், உனக்கு புராணங்கள்லாம் தெரியுமா அப்படின்னார். இல்லைங்க அதுவும் நான் படித்ததில்லைன்னு. உன் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் நீ வீண் பண்ணிட்டியே, 70% உன் வாழ்க்கையில் வீணாக போச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே கேட்டார், நீ வந்து உபநிஷதங்கள்லாம் படிச்சிருக்கியா. இல்லைங்க நான் படித்தது இல்லைங்க போச்சு, வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு. உன்னை வந்து நீ எப்படி காப்பாற்றுறது, உன்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னார். அப்போ அந்த படகோட்டி கேட்டார் அந்த பண்டிதரை பார்த்து, உங்களுக்கு நீச்சல் தெரியுங்களா அப்படின்னார். நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ஏன் கேட்குற, இந்த போட்டு ஓட்டை ஆகிடுச்சு, நான் இப்போ வந்து தண்ணியில் குதிச்சு நீந்தி போயிடுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னார். எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு, அவ்வளோதான் போச்சு. அப்போ பாருங்கள் எது முக்கியமோ அதை விட்டாச்சு. அவர் எல்லாம் படிச்சிருந்தார், ஆனால் நீச்சல் தெரியல அவருக்கு. எல்லாமே படிச்சிருக்கார், இதிகாசங்கள் புராணங்கள் உபநிஷதங்கள் வேதங்கள்லாம் படித்தார், ஆனால் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணலை, பகவானுடைய பக்தராக இல்லை. அப்போ என்னது, இந்த நீச்சல் தெரியாத மனுஷன் மாதிரி தான். படகோட்டி வந்து என்ன பண்ணார், அவர் நீந்தி போயிட்டார், அழகாக தண்ணியில் குதித்து நீந்தி போயிட்டார். இந்த எல்லாம் படித்தவர் நீந்து தண்ணியில் மூழ்கி போயிட்டார். ஸோ அந்த மாதிரி பக்தி தொண்டு வந்து பண்ணுறது வந்து அதுதான் மிக மிக உயர்ந்தது. ஸோ பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுறது வந்து நீச்சல் தெரிஞ்ச மாதிரி தானாகவே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கரைக்கு வந்து சேர்ந்துருவோம். நீச்சல் போடுறோம் அப்படி நீந்தி நீந்தி தரைக்கு வந்துடுவான், கரைக்கு வந்துடுவான். அந்த மாதிரி பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த வேதங்களுடைய அறிவு எல்லாமே குருவோடைய கருணையில வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும்போது வேதங்களுடைய ரகசியமெல்லாம் வெளிப்படுத்தப்படும் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நம்ம பக்தி தொண்டில் எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வருவோம். அந்த அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணா வந்து கொடுக்குறார், குரு கருணி குருவோடைய கருணினாலையும் கிருஷ்ணாவுடைய கருணினாலையும். இன்னொரு பையன், அந்த பையன் வந்து அவங்க அப்பா ஒரு நாள் கூப்பிட்டார், நான் வந்து எனக்கு ஆயுள் முடிய போகுது, நீ போய் நம்மளுடைய குரு நம்முடைய குருநாதர் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணிட்டுருக்காரு கங்கை கரையில், நீ போய் அவர் சரணடைஞ்சின்னா அவர் உனக்கு அந்த யோக முறையெல்லாம் கற்று தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு ஆள் வந்துட்டு தன்னுடைய பையனை அனுப்புகிறார், பிராமணர். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறாரு, நேராக குருநாதர்கிட்ட போகிறாரு, இந்த மாதிரி எங்கள் அப்பா உங்களை அனுப்பிச்சாரு, உங்களுக்கு நீங்கள் எனக்கு யோகம்லாம் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு. சரி நீ வந்து தவம் பண்ணினார், இப்போ நான் இவ்வளோ வருஷமாக தவம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வருஷமாக தவம் பண்ணனால என்னால் இந்த கங்கையை கடந்து போக முடியும். ஸோ நீ வந்து இவ்வளோ வருஷங்கள் தவம் பண்ணணும், இப்படி 1000 வருஷம் நீ தவம் பண்ணினீன்னா நீ இந்த கங்கையை கடந்துடலான். இப்போ அந்த பையன் சொன்னால், நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், 2 ரூபா கொடுத்து போட்டில் போயிடுவேன், 2 ரூபா கொடுத்து போட்டில் கங்கையை கடந்து போயிடலாம், எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ அந்த மாதிரி தான் மற்ற யோக முறைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமானது பகவானை அடையிறதுல, அதுக்கு ரொம்ப பிராயத்தைப்படணும், அதுக்கு ரொம்ப சிரமம் மேற்கொள்ளணும், அந்தளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது, அந்தளவுக்கு நமக்கு உடலோ மனதோ ஒத்துழைக்காது. ஸோ ரொம்ப எளிமையான முறை, அந்த பையன் போட்டில் போன மாதிரி இல்லையா, 2 ரூபா கொடுத்தா போட்டில் ஈஸியாக கங்கையை கடந்து போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணோம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், சேவை பண்ணுறோம், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறோம், பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணுறோம், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னாலே இந்த போட்டில் கிராஸ் ஆகிற மாதிரி தான், ரொம்ப சுலபமாக இந்த பௌதிக துன்பத்தை கடந்துடலாம். பௌதிய துன்பம் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி, இது அவ்வளோ ஈஸியாக யாராலும் கடக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய யானையை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டால் என்னாகும், அது வந்து பந்து மாதிரி உருந்து கரைக்கு வந்துடும், அதனால் நீந்த முடியாது. சரி பெரிய நீச்சல் வீரர் இருக்கார், நீச்சலில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு, அவர் போய் சமுத்திரத்தில் போட்டால் நீந்தி வந்துடுவாரான்னு. ஸோ எப்பேற்பட்ட நீச்சல் வேறணும் சமுத்திரத்தை கடக்க முடியாது. ஆனால் அதே சமயம் வந்துட்டு நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணனா இது ரொம்ப சுலபமாக இந்த சம்சார சாகரம் பௌதிக கடல் பிறப்பு இறப்புங்கிற கடல்லேருந்து ரொம்ப சுலபமாக விடுபட்டலாம். ஸோ பக்தி தொண்டு அவ்வளோ உன்னதமானது. ஸோ நம்ம பக்தி தொண்டில் எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக செயல்படுறோமோ அந்தளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைவோம். ஸோ பகவான் வந்து நமக்கு உண்டான நாலேஜ் அதுக்கு உண்டான அறிவு பகவான் அடைக்கு உண்டான அறிவு வந்து பகவானே கொடுக்குறார். தேசாம் ஏவா நுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமக நியாசியாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. எல்லோர் இதயத்திலும் நான் பரமாத்மா வேட்டிருக்கின்றேன், அவர் இதயத்திலேருந்து அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம் ஒளி எழுப்புகிறேன், ஞானத்தை கொடுக்குறேங்கிறேன். ஸோ பகவான் வந்துட்டு நம்ம இதயத்திலே பரமாத்மா ரூபத்திலேருந்து நமக்கு நம்மளை வழி நடத்துறார். அதே மாதிரி ஆச்சாரியின் மூலமாக அந்த பரமாத்மா வந்து ஆச்சாரியராக இருந்து நம்மளை வழி நடத்துறார். அப்புறம் சாஸ்திரங்கள் மூலமாக பகவத்கீதை பாகவதம் வைஷ்ணவர்கள் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாக ஸோ இப்படி கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம ஆத்மீகத்தில் முன்னேற்ற அடையிறது. அப்போ அந்த பக்தர் வந்து எப்போவுமே நிதானமாக அமைதியாக இருப்பார். ஸோ மனித வாழ்க்கை லட்சியம் என்னது, மனிதர்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எல்லோரும், எல்லாம் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபுபா சொல்லுவார், என்கிட்டலாம் வந்து கேட்பாங்க, சாமிஜி கேன் ஐ கெட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட், எனக்கு மன அமைதி கிடைக்குமா, எல்லாம் மன அமைதிக்கு தேடி அங்கேயும் ஓடுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து வெறுமனே ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறதுனாலேயே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, ஒருத்தர் வந்து நாம ஜபம் உச்சரிக்கிறதுனாலேயே வந்து அவர் மனது ரொம்ப நிதானமாகிடும். மனதில் வந்து அஜிடேஷன் வந்து உந்துதல்லாம் இருக்காது, மனதோடைய அப்படியே தெளிந்த நீரோடைய மாதிரி இருக்கும். தொடர்ந்து ரொம்ப ஸ்ரத்தையோட கவனமாக பிரபுபார் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 16 மாலை வந்து ரொம்ப ஸ்ரத்தையோட கவனமாக வார்த்தைகளை தவறாமல் நல்லா அழுத்தம் திருத்தமாக உச்சரித்தோன்னா நமக்கு வந்து மனம் அப்படியே சந்தோஷமாகிடும், ரொம்ப சந்தோஷமாகிடும், ரொம்ப அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம என்ன நடந்தாலும் அந்த வாழ்க்கையில் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்தாலும், ஏதாவது வீட்டில் திட்டுறாங்க, இல்லை வெளியில் வேலைக்கு போகிற இடத்துல திட்டுறாங்க, இல்லை வியாபாரம் பண்ண இடத்துல கோயிலில் வரும்போது எது நடந்தாலும் வந்து நம்ம அதில் நிதானத்தை இழக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்தளவுக்கு ஜபத்தில் உறுதியாக இருக்குமோ எந்தளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பக்தி தொழில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்போம். ஸோ அதனால் ஒரு பக்தர் வந்துட்டு எதையும் தேடி ஓட வேண்டியதில்லை, அவர் ஞானத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, வைராக்கியத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, வெறுமனே பக்தருடைய சங்கத்திலிருந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலே இந்த வைராக்கியம் ஞானமும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பகவானுடைய கருணையில் கிடைச்சிடும். ஸோ அதனால் இந்த நாலேஜ் இந்த தெய்வீகமான அறிவு வந்துட்டு பகவான் தான் முழுமுதற் கடவுள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமர் ஆகிய முழுமுதற் கடவுள், பகவான் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை பண்ணுறதா உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டாலே, அது புரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள் நம்மளுடைய சேவகன்னு புரிஞ்சுட்டாலே இதை விட மிகச்சிறந்த அறிவு எதுவும் இல்லைன்னு சொல்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணா ரொம்ப நாள் சொல்றார் 15 அத்தியாயத்தில், யோமா மேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பாரதா, யோமா மேவ அஜம் சம்மூடோ, யார் வந்து என்னை அழிவற்றவன் பிறப்பற்றவன் தெரிஞ்சுக்கிறாங்களோ ஐயமின்றி அசம்மூடன் சந்தேகம் இல்லாம, யோமா மேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் புருஷோத்தமர் அவர் பிறப்பற்றவர் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, ச சர்வவித் பஜதே மாம் அவர் எல்லாம் தெரிஞ்சுட்டார், இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி ச சர்வவித் பஜதே மாம் ச சர்வவித், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அடுத்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அடுத்த கேள்வி, ஒருத்தர் வந்து எல்லாமே முழுமுதற் கடவுளான புருஷோத்தரம் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவார், பஜதே மாம் பக்தி தொண்டு செய்வார், சர்வபாவேன பாரதா அவர் இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஸோ பக்தி தொண்டு பாதிக்கு ஒருத்தர் வந்துட்டாலே அவர் இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஒன்றும் இல்லை, வெறுமனே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுண்டாலே போதும். ஆனால் சில பிரபுபாதர் வந்துட்டு நிறைய சமயங்களில் வந்து கான்வர்சேஷன் உரையாடல் நடக்கும், இப்போ நிறைய மாயாவாதிகள் பண்டிதர்கள் அருவாவாதிகள்லாம் வந்து பிரபுபாட்டை ஆர்கியூ பண்ணுவாங்க, சில சமயங்களில் விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, கடவுள் இருக்காரா, கடவுள் இருந்தால் காமிங்க, யார் கடவுள் அப்படின்லாம் கேட்பாங்க. தென் பிரபுபாரு வந்துட்டு இந்த மாயாவாதிகள்ட்டெல்லாம் பேசுகிறார், மாயாவாதிகள் சொன்னார் கடவுள் கிடையாது, கடவுளுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிரபுபாரு வந்து உட்காந்து பேசிட்டு போது பக்கத்தில் குருகுல பசங்க விளையாடின்னு இருக்காங்க, குருகுல் பாய்ஸ் எல்லாம். தென் பிரபுபாரு வந்து குருகுல் பையன் ஒருத்தர் கூப்பிட்டார், குருகுல் பையனை கூப்பிட்டு கேட்டார், ஹூ இஸ் காட், கடவுள் யாருன்னு கேட்டார். அந்த பையன் சொன்னால், கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சன் காட் ஹெட், புருஷோத்தமர் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னார். உடனே பிரபுபாரு குலோப் ஜான் கொடுத்தார், அந்த பையன் விளையாட போயிட்டான். ஸோ இந்த மாதிரி பிரபுபாரவர்கிட்ட சொன்னாங்க, நீ இவ்வளோ நாள் தத்துவம் பேசுகிற, வேதம் படிச்சிருக்க, ஆனால் உனக்கு கடவுள் யாருன்னு தெரியல, அந்த பையன் பார்த்தியா வந்தவொடனே கிருஷ்ணன் தான் பகவான் சொன்னால் அவன் போயிட்டான். ஸோ அந்த பையனுக்கு இருந்த அறிவு உனக்கு இல்லை, ஏன்னா அவன் வந்து பக்தி தோண்டுப்பான். கிருஷ்ணாவோடையே முழு முதற் கடவுளை ஏற்றினான். அவனுக்கு எந்த விதமான குழப்பம் இல்லை. அவன் மனதில் குழப்பம் கிடையாது. அவன் வந்து வெறுமனே பகவானுக்கு பக்தி தோண்டு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நீ வந்துட்டு வேதெல்லாம் படித்து குழப்பத்தில் இருக்க, உனக்கு என்ன கிடைச்சது இல்லை. எப்படி ரொம்ப அழகாக ப்ரோபா புரிய வைக்கிறார். கிருஷ்ணா வந்து முழு முதற் கடவுள், வெறுமனே இந்த குழந்தை கூட சொல்லுது. பக்தி தோண்டு பண்ணுறதுனால அந்த குழந்தை கூட கிருஷ்ணா முழு முதற் கடவுள்னு தெரிஞ்சிருந்து. ஸோ அந்த பக்தி தோண்டு அவ்வளோ உயர்ந்தது. ஸோ கிருஷ்ணா வந்து புருஷோத்தமய முழு முதற் கடவுள். ஸோ இதை வந்து ஒரு சமயம் மதுரையில் வந்து பாண்டிய மன்னர், ஸோ பாண்டிய மன்னர் வந்துட்டு ஒரு நாள் அப்படியே மதுரையில் நகர்வலம் வரார். வேத காலங்களில் வந்து அந்த காலத்தில் ராஜா வந்து என்ன பண்ணுவார், மாறு வேடத்தில் வருவார். இப்படி தலைப்பாலாம் கட்டிட்டு பெரிய மீசையெல்லாம் வச்சுட்டு அடையாளம் தெரியாத மாதிரி வருவார். ஏன்னா ஜனங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படி ராத்திரி நேரத்தில் மன்னர் வருவார். கொள்ளையர்கள் கொள்ளைகாரங்கள்லாம் வந்தால் மன்னர் உடனே அவனை தண்டிச்சு அப்பவே அவன் தலையை துண்டிச்சிடுவார். ஸோ அப்படி மதுரை நகரத்தில் வந்து மன்னர் வந்துட்டு நகர்வலம் வரார். யாராவது கொள்ளையர்கள் கொள்ளைக்காரங்களா இருக்காங்களா, ஜனங்க சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா இருக்காங்களா, எல்லாம் அவர் ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கெல்லாம் மன்னரே வந்து மாறு வேடத்தில் வந்து செக் பண்றார். அப்போ ஒரு சாது வந்து ஒரு திண்ணையில படுத்திருக்கார், ஒரு பக்தர். அப்போ மன்னர் கேட்டாரு, நீங்க இங்க படுத்திருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். யாரு, மதுரையோடைய சக்கரவர்த்தி. யார்கிட்ட, இந்த சாதுகிட்ட கேட்கிறார். அந்த சாது சொல்றாரு, நான் வந்து பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வழியா போகும்போது இன்னைக்கு இந்த இரவு இங்க ஓய்வு எடுத்துக்கலான்னு போறேன். அப்படி பல திவ்ய ஸ்தேசங்கள் வந்து பகவான் லீலை பண்ண இடங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணி பகவானுடைய நினைவிலே இருக்கேன்னா, எங்கே எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, அப்போ நீங்கள் மிகப்பெரிய சாதுவாக இருக்கீங்க, தயவுசெய்து எனக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட நான் எதாவது கேட்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாரு. யார், மதுரையோடைய சக்கரவர்த்தி. அப்போது அந்த சாது சொன்னார், இம்மையில் மறுமைக்கு என்ன பண்ணா நீ, இம்மையில் இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்கே மறுபிறவிக்காக என்ன யோசிச்சு வச்சுருக்க, அடுத்த பிறவி உனக்கு எப்படி இருக்க போகுது, அதை பற்றி எதாவது சிந்திச்சியா அப்படின்னு கேட்குறாரு இந்த சாது. கேட்டுட்டு அதுக்காக நான் முயற்சி செய், இம்மையில் மறுமைக்காக முயற்சி பண்ணணும். இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையெல்லாம் தற்காலிகமானது, நீ கொஞ்ச நாள் இறந்துட்டு போகிற, நீ இப்போ ராஜாவாக இருக்க போகிறதில்ல, அடுத்த பிறவி நீ ராஜாவை பிறக்க போகிறதுல என்ன உத்தேசம் இருக்குது. ஸோ அதனால் மறுபிறவிக்காக நீ என்ன திட்டம் வச்சுருக்க, அதுக்காக யோசின்னு சொல்லிட்டு அந்த சாது கிளம்பி போயிடுறார். இந்த பக்தர் போயிடுறார். ராஜா வந்து அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்கு வந்து யோசிக்கிறார், மறுபிறவியில் நான் என்ன பண்ணணும், அப்போ பிறவா நிலை அடையணும். இதைத்தான் அந்த சாது சொல்லிட்டு போகிறார். அப்போ பிறவா நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணுறது, இம்மையில் மறுமைக்கு. இந்த பிறவி வந்து இந்த ஜட உலகத்தில் பிறந்தாலே நான் திரும்ப மன்னனாக பிறப்பேன் தெரியாது, நான் என்னென்ன துன்பங்கள் அனுபவிப்பேன் தெரியாது, எனக்கு உடலால் துன்பம் வரும், மனதால் துன்பம் வரும், இயற்கையினால் துன்பம் வரும், மற்ற ஜீவராசிகளால் துன்பம் வரும், எந்த விதத்தில் வேணால் துன்பம் வரலாம். அப்போ இந்த ஜட உலகமே தற்காலிகமானது, அழியக்கூடியது. பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பிறவா நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான சரியான மார்க்கம் எது அப்படின்னு யோசிக்கிறார். யார், மதுரையோடைய சக்கரவர்த்தி ராஜா. அடுத்த நாள் வந்து மன்னர் வந்து தண்டோரா போடுறார். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மதுரை மன்னர் வந்து ஒரு அறிவிப்பு வச்சிருக்காரு. யார் வந்து பரம சத்தியங்கிறத வந்து நிரூபிக்கிறீங்களோ, மன்னர் அது ஒரு பொற்கிழியை வந்து பரிசாக கொடுக்குறாரு அப்படின்னு தண்டோரா போடுறாங்க ராஜசபையிலிருந்து. ஸோ மன்னர் என்ன பண்ணார், தன்னுடைய ராஜசபையில் ஒரு பெரிய மூங்கில் கம்பில் ஒரு பொக்கிழி கட்டி தொங்க விட்டார். தொங்க விட்டுட்டு மன்னர் வந்து தயாராக இருக்கார். யார் வந்து பரம சத்தியத்தை பற்றிய ரகசியத்தை சொல்கிறாங்களோ, எந்த மார்க்கம் வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கக்கூடியதோ, அது சரியான மார்க்கமாக இருந்தால் இந்த பொற்கிழி தானாக விழுந்து விழும். அப்போ அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுவேன்னு ராஜா ஒரு முடிவு பண்ணியிருந்தார். தன் பொற்கிழி கட்டி தொங்க விட்டுருக்கார் சபையில். தென் பல பகுதிகளிலேருந்து பல ஆட்கள் வராங்க, வைணவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், சைவர்கள், பல பல பிரிவினர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய தத்துவங்களை சொல்கிறாங்க. ஆனால் பொற்கிழி அசையக்கூட இல்லை. மன்னருக்கு ரொம்ப நாளாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, யாருமே இது வரைக்கும் வந்து அந்த பொற்கிழி விழவே இல்லை. சைவர்கள் வந்தாருங்க, ஜைனர்கள் வந்தாங்க, பௌத்தர்கள் வந்தாங்க. பரம சத்தியம் யார், எந்த மார்க்கம் வந்து நம்மளை பிறப்பிறப்பிலிருந்து விடுவிக்கக்கூடியது, முக்தி அளிக்கக்கூடிய மார்க்கம் என்னது, மோட்சத்தை அளிக்கக்கூடிய மார்க்கம் என்னது அப்படின்னு யாராலும் நிரூபிக்க முடியல. அந்த சமயத்தில் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு அற்புதமான திவ்ய தேசம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சாய் பெருமாள் வந்து வடபத்ர சாய் ரொம்ப அழகாக சயனம் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்துட்டு விஷ்ணு சித்தர்னு ஒரு அற்புதமான பக்தர், ஒரு தூய்மையான வைஷ்ணவர். அவர் ரொம்ப எளிமையான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணு சித்தர் வந்துட்டு தன்னுடைய கரங்களாலே ஒரு அற்புதமான தோட்டம் அமைச்சு மலர்கள்லாம் இது பண்ணி அந்த மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அதை வடபத்ர சாய் பெருமாளுக்கு தினமும் அர்ப்பணம் பண்ணுறார். யார், விஷ்ணு சித்தர். இப்படி ஓரொரு நாளும் மாலைகளை தொடுத்து தன்னுடைய கரங்களாலேயே வந்து மாலைகளை பூக்களை பறித்து மாலைகளை தொடுத்து அதை பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்கிறார். அப்போ அங்க இந்த மதுரைக்கு வந்த சில பிராமணர்கள்லாம் வந்துட்டு விஷ்ணு சித்திரத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மதுரை மன்னர் ஒரு அறிவிப்பு வச்சிருக்காங்க, யார் வந்து பரம சத்தியம் யாருங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்களோ, யார் வந்து முக்திக்கான மோட்சத்துக்கான மார்க்கம் என்னங்கிறத சொல்றாங்களோ, அப்போ பொற்கிழி தானா அருந்து விழுன்னு சொல்றாரு. ஸோ அதனால நீ உடனே போகணும், நீ உடனே போய் இது பொற்கிழி அறுத்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க அங்குள்ள பிராமணர்கள்லாம். யார்கிட்ட? விஷ்ணு சித்தர்கிட்ட. தன் விஷ்ணு சித்தர் வந்து மிக மிக பணிவானவர். ஸோ வைஷ்ணவர் எப்பவுமே நான் பெரிய பண்டிதன் காமிச்சிக்க மாட்டேன், நான் பெரிய பண்டிதன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ விஷ்ணு சித்தர் வந்து ரொம்ப எளிமையான வைஷ்ணவர், ரொம்ப பணிவானவர். அவர் சொன்னார், நான் வந்து பகவானுக்கு எளிமையாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், பூக்கள்லாம் பறித்து மாலையாக, எனக்கு என்ன தெரியும்? ஸோ எனக்கு அதை பற்றி தத்துவங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, நான் போகமாட்டேன், அதுக்குண்டான அருகது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்துடுறார். யார்? விஷ்ணு சித்தர். ஸோ அன்றைக்கு இரவே வந்து வடபத்திரசாயி பகவான் வந்து ஒரு கனவுல வந்தார். கனவு வந்து சொல்கிறார், ஏய் விஷ்ணு சித்தா எந்திரி, நீ போய் மதுரையில் போய் சொல்லு, நான் தான் பரம சத்தியம், பகவான் வந்து கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணர், அவர் தான் அந்த பரம சத்தியம், மோக்ஷ தர்மத்துக்கான ஒரே மார்க்கம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நீ போய் சொல்லி பொற்கிழி அறுத்துவா அப்படின்னு சொல்கிறார். யார்? பகவானே வந்து சொல்கிறார். தன் விஷ்ணு சித்தர் வந்து தான் கண்டது கனவா நினைவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளித்து மங்களாரத்திலாம் முடிச்சுட்டு பூக்களை தொடுத்து பகவானுக்கு மாலை அணிச்சிட்டு மதுரை வரார். மதுரையில் வந்துட்டு மன்னருடைய சபையில் வந்தார். யார்? விஷ்ணு சித்தர். ஸோ வந்துட்டு அங்கே வந்து சொல்கிறார், மன்னர் சபையில் பரம புருஷர் இந்த பரம சத்தியம் வந்துட்டு பகவான் நாராயணர், கிருஷ்ணர் தான் பரம புருஷர், அவருடைய நாமம் தான் வந்துட்டு, அவருடைய மகாமந்திரம் தான் வந்துட்டு ஒரே மார்க்கம், மோட்சத்துக்குண்டான ஒரே வழி அதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சொன்ன உடனே இந்த பொற்கிழியை வந்து அந்த மூங்கில் சரிஞ்சு பொற்கிழி அருந்து கீழே விழுந்தது. இந்த மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி ரொம்ப அற்புதமாக வந்து அவருடைய தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறார், நமஸ்கரித்து மீண்டும் மீண்டும் வணங்குறார். உங்களுடைய வருகை இந்த மதுரையை புனிதமானது அப்படின்னு இந்த விஷ்ணு சித்தரை வந்து அந்த பொற்கிழி அடுத்த ஒரு பெரிய பட்டத்து யானையில் வச்சு மதுரை நகரங்களை விதி உலாவறார். மதுரையில் வந்து நகரங்களில் வந்துட்டு பொற்கிழியில் அறுத்து வந்த அந்த விஷ்ணு சித்தரை வந்து பகவானுடைய பக்தரை வந்து யானை மேலே உட்கார வச்சு அப்படி நகர்வலம் வரார். துந்திப்புகள்லாம் முழங்குது, பிப்பிரி பிப்பிரி பி, பிராமணர்கள்லாம் வேதம் மந்திரம் ஓதுறாங்க, எல்லாரும் அங்கங்கே நடனம் ஆடுறாங்க, பகவானுடைய புகழ் பாடுறாங்க. ரொம்ப அற்புதமான கோலம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்தருடைய மகிமையை பகவான் வந்து உலகத்துக்கே காமிக்கிறார். என்னுடைய வைஷ்ணவர், என்னுடைய பக்தர் வந்து மிக உயர்ந்தவங்க, அவங்க பண்ணக்கூடிய இந்த பக்தி தொண்டு மிக மிக உன்னதமானது, அதை விட ஒரு மிகச்சிறந்த யோக முறை அதுதான், டாப் மோஸ்ட் யோகாஸ், மிகச்சிறந்த யோக முறை அதுதான், பக்தி தொண்டு தான் மிகச்சிறந்தது, பக்திக்கான பக்தி தொண்டு தான் வந்து அவர் அடையதுக்கு மிக எளிமையான வழிமுறை, பகவான் தான் பரம புருஷருடைய நாமம், அவருடைய மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த கலியுக தர்மம் பகவானுடைய நாமமான ஹரிநாம சங்கீர்த்தனம், இதுதான் இந்த யுகத்துக்கான மோக்ஷ தர்மம் அப்படின்னு தன் பக்தர் வந்துட்டு விஷ்ணு சித்தர் வந்து நாராயணுடைய நாமம்தான் உயர்ந்ததுன்னு சொன்னதுனால பகவான் வந்து ரொம்ப சந்தோஷமாயி அவர் பார்க்கறதுக்காக வர்றார். யார்? மதுரையில் வந்து கூடலழக பெருமாள் அழகாக இருப்பார். ஸோ கூடலழக பெருமாள் வந்துட்டு தன் பக்தனுக்கு புகழாரம் செலுத்துறதை பார்க்கணும்னு நேரில் அப்படி கருட வாகனத்தில் வர்றார். கருட வாகனத்தில் லக்ஷ்மி தேவி தாயாரோட கூடலழக பெருமாள் விஷ்ணு வர்றார். ஸோ பகவானுடைய அழகு இது வரைக்கும் ஜனங்கள் நேரில் பார்த்ததே இல்லை. இல்லையா, சாதாரணப்பட்ட ஜனங்களால் பகவானை தரிசிக்க முடியாது. பக்தியில் யார் ரொம்ப பக்குவமாக இருக்காங்களோ, யாருடைய கண்களில் பக்திங்கிற மை பூசப்பட்டிருக்குமோ அவங்களால தான் பகவானை பார்க்க முடியும். இல்லையா, பிரம்மா ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார், பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பிரேமாஞ்சன பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்களால் தான் பகவானை சேவிக்க முடியும். ஆனால் இப்போது விஷ்ணு சித்தருடைய கருணையினால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் மக்கள் வைஷ்ணவ மக்கள் வந்து பகவானை சேவிக்கிறாங்க. பகவான் அவ்வளோ அழகு, அப்படியே தாமரை இதில் மாதிரி கண்கள் அப்படி காது வரை நின்றுருக்கு, மயிர்பீழி வச்சிருக்காரு, நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதை தாமரை, அப்படி மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருக்காரு, அவர் மார்பில் சீவச குறி வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்காரு, கௌஸ்துப மணி அணிஞ்சிருக்காரு, அவ்வளோ அழகு. அப்படி பகவானுடைய அழகை பார்த்து எல்லோரும் மயங்கி போய் ஆச்சரியப்பட்டாங்க. விஷ்ணு சித்தர் பார்த்தாங்க, பகவான் வந்து இவ்வளோ பேர் வாயை திறந்து அப்படியே ஆடு பார்த்துட்டு இருக்கு, இது வரைக்கும் பகவான் அப்படி அவங்க யாரும் சேவிச்சதே இல்லை, பகவானை நேருக்கு நேர் யாரும் சேவிச்சதில்லை. ஆச்சாரியனுடைய கருணையினால விஷ்ணு சித்தருடைய கருணையினால வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க அன்னைக்கு பகவானை சேவிச்சார். உடனே விஷ்ணு சித்தர் பாடுறாரு, இவ்வளோ பேர் கண் சிமிட்டாமல் அப்படியே கொட்டை கொட்டை வெச்ச கண் வாங்க அப்படி வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே, என் பகவானுக்கு என்னாகும், அவருடைய கண் பற்றாதா, இவ்வளோ பேர் கண் பற்றாதா அப்படின்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடின பக்தர் தான் விஷ்ணு சித்தர். ஸோ இப்படி பகவானுக்கே பல்லாண்டு பாடி அவர் வாழ்த்தியதுனால பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர் பெரியாழ்வார். பெரிய ஆழ்வார், ஆழ்வார்களே மிகப்பெரியவர். ஸோ அவருடைய பக்தி, அவருடைய பணிவு, அவருடைய சரணாகதி, அவருடைய எளிமை, அவருடைய தூய்மை, பகவானே நேரடியாக வந்து தன்னுடைய பக்தருடைய புகழை பார்க்கணும்னு விரும்பினார். அது மட்டும் இல்லை, பூமாதேவி ஆண்டாலே அவருடைய மகளாக தோன்றினார். ஸோ இதுதான் பக்தி தொண்டு. ஸோ பக்தி தொண்டுனாலே மிக மிக உன்னதமானது, மிகவும் தெய்வீகமானது. ஸோ பக்தி தொண்டு எந்த அளவுக்கு நம்ம சிரத்தையோடு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்குண்டான பகவானை அடையிறதுக்குண்டான அறிவு, நாலேஜ், வைராக்கியம் எல்லாமே வந்து பக்தருடைய சங்கத்திலையும் ஆச்சாருடைய கருணிலையும் பகவானுடைய கருணையும் நம்ம கிடைச்சிடும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான், யார் ஒருத்தர் வந்துட்டு உன்னத ஞானத்தை போல, இந்த உன்னத பகவத்கீதையை போல மிக சிறந்த ஞானம் தூய்மையானது வேற எதுவும் இல்லை, இத்தகைய ஞானமே எல்லா யோகிகளையும் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சினால் இதனை அடைந்தவன், பக்தி தொண்டின் பயிற்சினால் தான் இதை அடைய முடியும், காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னால் அனுபவிக்க முடியும். இப்படி பக்தி தொண்டு செய்ய செய்ய இந்த பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். பக்தருடைய சங்கத்திலிருந்து பயிற்சி பண்ணும்போது நம்ம அதை அனுபவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ.